நான் இன்றைய என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நான் பாபாஜியின் தெய்வீக குரல் என்ற புத்தகத்தில் எல்லா தொல்லைகளையும் நீக்கும் திறவுகோல் என்ற அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயத்தை எடுத்து சில விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்வோம் என்றிருக்கின்றேன். ஸோ பாபாஜி இந்த அத்தியாயத்தில் ஆத்ம விசாரத்தை பற்றி பேசுகின்றார். நாம் தூள உடம்பா, பொறிகளா, மனமா, அல்லது இவற்றிலிருந்து வேறான நித்திய வஸ்துவா என்றதை ஆராய்கின்றார். நாம் அணியும் உடை எதுமன்று நமது இயல்பு சச்சிதானந்தமே என்கின்றார். தன்னை அறிந்தால் மரணத்தை கடக்கின்றோம். அப்போது மரண பயம் இல்லை, மரண பயத்திலிருந்து விடுதலையே தன்னை உணர்தலின் முதல் பயன். உண்மையான மனிதனுக்கு மரணமில்லை என்று சொல்கின்றார். வளர்ந்து தேய்வது உடம்பே தவிர ஆத்மா அல்ல என்பதை இங்கு வலியுறுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும், பார்க்க விரும்புகின்றோம், மக்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த பிறப்பில் இந்த உடலில் இருக்கின்றோமே தவிர நாங்கள் உடல் அல்ல, நாங்கள் எங்களுடைய ஆன்மா தான் என்பது சிறிது சிறிதாக ஆவது விழிப்புணர்வுடன் மக்களுக்கு புரிய வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த உடலை எடுக்கும் போது அதனுடைய இறுதி நாளும் இறைவனால் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை பல தடவை சொல்லியிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய இறுதி நாள் எப்போது என்பது ஒருவருக்குமே தெரியாது. அது இப்போது கொரோனா காலத்திலும் வரலாம், அல்லது கொரோனா காலம் முடிந்த பின்னும் வரலாம், எப்பவும் வரலாம், அதுதான் உண்மை. ஆகவே இருக்கும் வரை நன்றாக வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, முடியுமானால் ஆன்மீகத்தில் வாழ்ந்து, குடும்ப நிலையில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் வாழ்வதற்குரிய முறையாக கிரியா யோகம் அமைந்திருக்கின்றது. இரண்டிலும் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நன்றாக பயமில்லாமல், மரண பயமில்லாமல் வாழ வேண்டும். அடுத்ததாக சொல்கின்றார் அவருடைய புத்தகத்தில், நாம் உடம்பல்லர், ஐம்புலன் அல்லர், மனம் அல்லர் என்று ஒவ்வொருவரும் விசாரித்து அறிய வேண்டும். உடல் என்பது நாம் சிறிய காலம் அணியும் உடை. உடலை விட உயர்ந்த ஒரு பொருள் நாம். மனிதனது இயல்பே ஆன்மீகம்தான். அவன் உடல் மரணத்தோடு இறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அதை விட சொல்லுகின்றார், நமக்கு பக்தி சாரியம் நமக்கு முக்தி கொடுக்க ஒருவர் எந்த வழி உதவியையும் நாடுவதில்லை. நரகம் சொர்க்கம் பற்றிய கவலைகள் இனி நமக்கு இல்லை. ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மாவில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். நம் பாதையில் நாமே செல்ல வேண்டும். நமக்காக வேறொருவர் இதனை செய்ய முடியாது. அது மிகவும் உண்மையான கருத்து. நாங்கள் இந்த உலகத்தில் குடும்ப பந்தத்தில் உலகியல் பற்றில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை எங்களுக்கே செய்ய வேண்டும் எங்களுக்கு என்று சொல்வது இங்கு ஆன்மாவை குறிக்கின்றது. மற்றைய எந்த விஷயமும் எங்களுக்கு நான் என்று சொல்வதெல்லாம் மற்றவர்களால் எங்களுக்கு செய்யப்படலாம். அது உங்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்களுக்கு செய்யலாம், மனைவி செய்யலாம், கணவன் செய்யலாம், பிள்ளைகள் செய்யலாம். ஆனால் உங்களுடைய ஆன்மாக்கு தேவையானதை நீங்கள் ஒருவர் தான் செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் ஒருவராலும் அதை செய்ய முடியாது. அதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் உடம்பு அல்ல, நீங்கள் ஆன்மா என்றதை முழுமையாக உள்நோக்கி சென்று அறிய முடியாவிட்டாலும் அது ஒரு உண்மையான வாக்கியம், உண்மையானது என்பதை கடைசி உணரும் தன்மையிலாவது இருப்பீர்களாக இருந்தால் இந்த பிறப்பில் உங்களுக்கு அறவாசி விஷயமும் நன்றாக அமைந்துவிடும். அதாவது மரண பீதியோ பயத்திலோ நீங்கள் வாழ தேவையில்லை. இருக்கும் காலம் வரையும் நல்லதையே செய்து நல்லதையே பேசி அன்பாக இருந்து உங்களுடைய உலகியல் வாழ்க்கையையும் ஆன்மீகத்தில் இருக்க விரும்பினால் ஆன்மீக வாழ்க்கையையும் நீங்கள் ரெண்டு மாடு இழுக்கும் வண்டில் போல ரெண்டையும் ஓட்டி செல்லலாம் என்பதுதான் கிரியா யோகம். மற்றது அவர் சொல்லுகின்றார், தன்னிறைவு, தன்னை மதித்தல், தற்சார்பு ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றார். பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள். அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று, அது ஒரு வளமான வரம். எல்லா வகை மக்களுக்கும் தென்பூட்டும் அருமருந்து. தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை அது. நோயற்றவருக்கு அது அருமருந்து. நாள் முழுவதும் உழைக்கும் தொழிலாளிக்கு கிடைக்கும் கூலி அது. அது மிகவும் ஆனந்தமானது. அது இயற்கையின் உழைப்பு. உடல் மன தொல்லைகளை விட்டு புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி நிலை. அப்போது சுமை குறையும். இந்த ஓய்வு தூக்கத்தில் சிறிது கிடைக்கின்றது சாதாரண வாழ்க்கையில். ஆனால் சமாதியில்தான் அது முழுமையாக சாத்தியம். சுருக்கமாக சொன்னால், நமக்கு தெரியாமலேயே இயற்கை நமக்கு அளிக்கும் கொடையே இந்த நிலை. நாம் விரும்புவதும் இந்த நிலையைத்தான். மனிதனோ மிருகமோ தூக்கத்தில் உணர்வோடு தொடர்பு கொள்ளுகின்றனர். வெளி உணர்வு நீங்கி ஆத்ம உணர்வு மட்டுமே அப்போது எஞ்சி நிற்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் பேச்சு, மனம், புலன் எல்லாம் ஓய்வெடுக்கின்றன. மூச்சு தொழில் மட்டுமே செயல்படுகின்றது. இதுவே உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. இறகுகள் கட்டப்பட்ட பறவை பறக்க முடியாமல் திண்டாடி ஓரிடத்தில் அமர்வதைப் போன்று அலைந்து திரியும் மனமும் மூச்சுக்காற்றின் மீது தூக்கத்தில் ஓய்வெடுக்கின்றது. விழிப்பிலும் கனவிலும் மனத்தால் ஓய்வெடுக்க முடிவதில்லை. தூங்கி எழுந்ததும் நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்லுகின்றோம். பொறிப்புலன் தரும் மகிழ்ச்சி என்று இதனை கூற முடியாது. ஏனெனில் தூக்கத்தில் எந்த பொருளும் உணரப்படுவதில்லை. அறியாமை மூடியிருப்பதால் தூக்கத்தில் விளையும் இன்பத்தை முழு இன்பம் என்று சொல்ல முடியாது. சிறு அளவே அப்போது இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. துயரம் இல்லாமையால் விளையும் அது தற்காலிக தோற்றமே. இந்த உணர்வுக்கு மூன்று நிலைகள் உண்டு. ஒன்று உணர்வு, அடிமன உணர்வு, ஆழ்மன உணர்வு. இந்த மூன்றும் எங்களுடைய நாளாந்த செயல்களில் நனவாகவும் கனவாகவும் தூக்கமாகவும் இருக்கின்றது. இதேபோல்தான் மனங்களும் மூன்று நிலையில் இருக்கின்றன. மனம், ஆழ்மனம், அடிமனம், ஆழ்மனம். மூன்று மனங்களாக செயல்படுகின்றது மனம், அடிமனம், ஆழ்மனம். இதை ஆங்கிலத்தில் கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ், சப் கன்சியஸ், சூப்பர் கன்சியஸ் என்று மூன்று விதமாக கூறுகின்றோம். இதில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். உங்களுடைய மனம் என்று சொல்லப்படும் கன்சியஸ் உங்களுடைய வாழ்க்கையில் 5% தான் செயல்படுகின்றது. சூப்பர் கன்சியஸ் சாரி சப் கன்சியஸ் என்று சொல்லப்படும் அடிமனம் 2வது நிலை 90%, 95% செயல்படுகின்றது. சாதாரண மக்களுக்கு 95% சப்கன்சியஸ் வேலை செய்கின்றது. சூப்பர் கன்சியஸ் சாதாரண மனிதர்களுக்கு கிடைப்பதே அரிது. ஏனென்றால் அது ஆன்மீக நிலையில் போகும்போது தான் அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அதை கூட்டிக் கொண்டு வந்து ஞான நிலைக்கு போகும்போது முழுத்தலுமே சூப்பர் கன்சியஸாகவே அமைகின்றது. ஆகவே உங்களுக்கு இருக்கும் இந்த 3 மனநிலைகளில் கன்சியஸ் நிலை எப்போதும் எப்போதும் நிகழ்காலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்றது. சப்கன்சியஸ் நிலை உங்களுடைய இறந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவேதான் உங்களுடைய உடலில் உங்களுடைய மனம் இருக்கின்றது, 3 நிலைகளில் இருக்கின்றது. இந்த சப்கன்சியஸ் என்ற நிலையில் இருக்கும், அதை சித்தம் என்று சொல்லலாம், அந்த சித்தத்தில் இருக்கும் பதிவுகள் முழுக்க உங்களுடைய பழைய பிறப்புகளில் இருந்து வந்த பதிவுகளும், இந்த பிறப்பில் கூட பழைய காலம் இறந்த காலத்தில் இருந்து வந்த பதிவுகளும், எதிர்காலத்தில் வர நீங்கள் யோசிக்கும் பதிவுகளும் பதிந்திருக்கும் இடம். அவைதான் உங்களுக்கு 95% விடயங்கள் அந்த தளத்தில் அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த தளத்தில் இருக்கும் விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அந்த மனதில் சப்கன்சியஸில் நல்லவற்றையும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் பதிந்திருக்கின்றன, கெட்ட நிகழ்வுகளும் பதிந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் வாழும்போது நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கிரியா யோகத்தில் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சப்கன்சியஸில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் 95% சப்கன்சியஸில் இருக்கும் சித்தத்தில் பதிந்திருக்கின்றது. 5% தான் நிகழ்காலத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கின்றது, அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் வாழுவது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் நிகழ்காலத்தில் வாழ பழக வேண்டும் என்று சொல்வதற்குரிய காரணம் என்னென்றால், சப்கன்சியஸில் இருக்கும் 95% பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட்டு விலத்துவது தான் அதனுடைய நோக்கம். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழவிட்டால் உங்களுடைய மனம் என்று சொல்லப்படும் கன்சியஸ் இக்கு தகவல்கள் ஒன்றுமிராது. ஆகவே அந்த மனம் சப்கன்சியஸை தான் நோக்கி போக வேண்டும். சப்கன்சியஸில் இருந்து அந்த நிகழ்வுகளை எடுத்து அது அன்றாட வாழ்க்கையை வாழும்போது அதில் நல்ல நிகழ்வுகளும் இருக்கின்றது, கூடாத நிகழ்வுகளும் பதிந்திருக்கின்றது. எப்பவும் மனித இயல்பு உலகியல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொன்றும் கூடாதொன்றும் இருக்குமாக இருந்தால் எல்லாருடைய மனமும் உலகியல் வாழ்வில் கூடாததைத்தான் நோக்கி போகும். அதில் ஒரு விதமான எதிர்ப்புகளும் இருக்காது. ஏனென்றால் அதுதான் மனம். நல்லவற்றை நாடுவதை விட கெட்டவற்றை நாடுவதற்குத்தான் மனம் உந்திக்கும். அதுபோலவே உங்களுடைய மனப்பதிவுகளில் கன்சியஸ் சப்கன்சியஸ் என்ற இந்த 2 நிலைகளிலும் சப்கன்சியஸ் இருக்கும் விஷயங்களில் நல்லது கூடாதது இருந்தால் கூட உங்களுடைய மனம் ஒன்றை நாடி எடுக்கும்போது அந்த பழைய பதிவுகளிலிருந்து முதல் கூடாதவற்றைத்தான் மனம் சிந்திக்கும். அது இயல்பு. ஆகவேதான் நாங்கள் இந்த வாழ்க்கையில் துன்பத்தில் சுழல்கின்றோம். ஆகவே இவற்றிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று யோசித்து பார்த்தால், உங்களுடைய நினைவுகளை நல்ல நினைவுகளாக எப்பவும் எடுக்க முனைய வேண்டும். உங்களுடைய பதிவுகளில் 2 நிகழ்வுகள் இருந்தால் கூட கெட்ட நினைவுகள்தான் உங்களுடைய மனதில் வரும், இல்லை என்று அல்ல. அவற்றை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு மேலும் அதை தொடர்ந்து நினைக்காது நல்ல நினைவுகளை எடுத்து அதை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு வழி உங்களுக்கு கெட்ட நினைவுகளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் பாபாஜியின் மந்திரத்தை மனதில் உச்சாரணம் செய்யலாம். நல்லவற்றை நினைத்து அந்த மனதை உங்களால் மாற்ற முடியாவிட்டாலும் மந்திரங்கள் சொல்வது பாபாஜியின் பெயரை சொல்வது, திருப்பெயரை, கிரியாயோகா சாதகர்களுக்குரிய அறிவுரை, அவருடைய மந்திரத்தை சொல்வது, அந்த எண்ணத்தை அந்த நேரம் நீங்கள் மழுங்கடிக்க வேண்டும். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது உங்களுடைய மைண்ட் திரும்ப டைவேர்ட் ஆகிடும். ப்ரசண்ட்டுக்கு டைவேர்ட் ஆன பிறகு திரும்ப நீங்கள் நிகழ்காலத்தில் வாழப் பழக வேண்டும். திரும்பவும் உங்களை இறந்த காலத்திற்கு கொண்டு போகும் அல்லது எதிர்காலத்திற்கு கொண்டு போகும் சப்கான்சியஸ் மைண்ட். திரும்பவும் நல்ல எண்ணங்கள் வரும்போது அவற்றை நீங்கள் அனுபவியுங்கள். கெட்ட எண்ணம் வரும்போது பாபாஜியின் திருப்பெயரை சொல்லுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சப்கான்சியஸில் இருக்கும் தேவை இல்லாத நிகழ்வுகளை வரும்போது அவற்றை விரட்டி அடித்து கொண்டிருக்க பழகுவீர்களாக இருந்தால் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த மனதிலிருந்து, சப்கான்சியஸ் மைண்டிலிருந்து வெளியாகிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதைத்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் தியானம் மூலமும் நாங்கள் செய்ய முற்படுகின்றோம். அதாவது சப்கான்சியஸில் இருக்கும் நிகழ்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபடுவது. ஆனால் இவ்வளவு வாழ்க்கை காலத்திலேயும் சேர்த்த முழு விடயங்களும் அதில் பதிந்திருக்கின்றது. அது இலகுவான விடயம் அல்ல. ஆனால் இந்த பிறப்பிலோ எனது மற்ற பிறப்பிலோ அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் விடயங்களை நீங்கள் வழியால் எடுத்து முடித்து விட்டால்தான் நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வழிவகை, இறுதி வழிவகை கிடைக்கும். ஆகவே அந்த சப்கான்சியஸில் இருக்கும் தேவையில்லாத விடயங்களை அகற்றுவதென்பது கையால் தூக்கி அல்லது மனதால் தூக்கி வழியால் போடுவது அல்ல. சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்றார் பாபாஜி. அதாவது நீங்கள் அதை வேறு அந்த எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களால் நிரப்புவது என்று சொல்லலாம். சுருங்கச் சொன்னால் அதாவது அந்த எதிர்மறை எண்ணங்கள் அந்த தளத்தில் பதிந்திருக்கும் எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து அதை மாற்ற வேண்டும். அதற்கு இலகுவான வழிதான் அவருடைய திருப்பெயரையோ அவருடைய நாமத்தையோ அல்லது அவருடைய மந்திரத்தையோ நீங்கள் அந்த நேரம் மனதில் சொன்னால் அந்த நினைவை விரட்டி அடிக்க வேண்டும். அப்படி விரட்டி அடிக்காவிட்டால் நீங்கள் அந்த இன்பத்தில் நீங்கள் திளைத்து போவீர்கள். அது ஒழுங்கற்ற எண்ணங்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் கனவு கண்டு கொண்டே இருப்பீர்கள். பகல் கனவு என்று சொல்லுவோம். ஆகவே ரெண்டு விதமும் உங்களுக்கு பொருந்தும். உலகியலில் இருந்தால் அந்த கனவுகள் நீடித்து கொன்று அப்படியே உலகியலில் வாழ்ந்து அப்படியே இறந்து இன்னொரு புறப்படுத்து அதே அளவு சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் எண்ணங்களை அடுத்த புறப்பிற்கும் கொண்டு போய் அதை நீங்கள் முடிக்காது மீண்டும் மீண்டும் இந்த புறப்பில் ஈடுபட்டு அதை முடிக்கும் வரை, உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் வரை நீங்கள் துவண்டு கொண்டே துன்பப்பட்டு கொண்டே வாழ வேண்டிய ஒரு கட்டத்தில் இருப்பீர்கள். ஆகவே அதில் பல அளவில் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொன்னேன், 95% பதிவுகள் இருக்கும் மனநிலை, மனத்தளம், அதில் இருக்கும் விடயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது உங்களால் தான் முடியும். உங்களுடைய ஆன்மாவிற்கு நீங்களே செய்ய வேண்டிய வேலை. ஆகவே அந்த நிலையில் இருப்பவற்றை கடப்பதற்குரிய வழி பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து அவருடைய ஜபத்தை சொல்வது, அவருடைய திருநாமத்தை சொல்வது, அல்லது உலகியல் முறையிலிருந்து அந்த நேரத்தில் அந்த நிலையிலிருந்து டைவர்ட் என்று சொல்லுவோம், அந்த நிலையிலிருந்து நீங்கள் மறுதளித்து நல்ல விடயத்தை செய்வது. இதற்காகத்தான் நிகழ்கால வாழ்க்கை முக்கியமாக பாபாஜியால் பரிந்துரைக்கப்படுகின்றது. நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த தொல்லை இல்லை. ஏனென்றால் இறந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நீங்கள் பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட மாட்டீர்கள் ஒவ்வொரு கணமும். ஆகவே நிகழ்கால வாழ்க்கை மிகவும் பரிந்துரைக்கப்படும் முதலாவது முறை இதிலிருந்து தப்புவதற்கு. அந்தந்த கணத்தில் அந்தந்த விஷயத்தை அந்தந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன செய்கின்றீர்களோ அதிலேயே மனதை வைத்து அதையே நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்து, அது தொலைக்காட்சி பார்ப்பதாகவும் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகவும் இருக்கலாம், வேலையாகவும் இருக்கலாம், விளையாட்டாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாகவும் இருக்கலாம், எந்த உலகியலாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்து நீங்கள் அந்த நிலையில் நிகழ்காலத்தில் அதை மாத்திரமே சிந்தித்து அந்த நேரத்தை போக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றியோ இந்த மனம் சென்று அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் விடயங்களை எடுத்து ஆராய்வதற்கு அதற்கு நேரம் கிடைக்காது. ஆகவே மனத்திற்கு நேரத்தை கொடுக்காதீர்கள். மனத்தை ஆக்கியுபை பண்ணுங்கள். அதாவது மனதை நீங்கள் நிகழ்காலத்தில் வைத்து அதை வேறு ஒரு இடமும் ஓட விடாது, பார்த்து கொள்ளுங்கள். கஷ்டமான விஷயம்தான் இல்லை என்றல்ல. ஆனால் நிகழ்காலத்தில் செய்யும் விடயங்கள் எல்லாம் நீங்கள் விரும்பித்தான் செய்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அது என்ன விடயமாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அல்ல. ஆகவே நீங்கள் விரும்பி செய்யும் விஷயங்களை மனதை அதில் போட்டு அந்த விஷயத்திலேயே உங்களுடைய மனதை வைத்து அந்த 24 மணித்தியாலமும் என்னென்ன விடயங்கள் செய்கின்றீர்களோ அதிலேயே வாழ்ந்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கின்ற நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே அகன்றுவிடும். ஏனென்றால் நீங்கள் அதை திரும்பியே பார்க்கப் போவதில்லை. ஆகவே இந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் விடயங்களை நல்லதாக்க வேண்டும். அதற்கு நிகழ்காலத்தில் வாழ்வது முதலாவது முறை. ரெண்டாவது முறை சப்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த நிகழ்வுக்காக இன்னொரு நல்ல நேர்மறை நினைவை நீங்கள் நினைத்து பார்ப்பது, செயல்படுவது, அது ரெண்டாவது முறை. இந்த ரெண்டு முறைகளிலும் நீங்கள் அந்த செயல்பாட்டை நிச்சயமாக கொண்டு வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை நீங்கள் கிளீன்ஸ் பண்ணலாம், அதாவது சுத்திகரிக்கலாம். ஆகவே இந்த பாபாஜியின் கிரியா யோகமானது தனி ஆன்மீகத்தை மாத்திரம் போதிக்கவில்லை, மக்களுக்கு குடும்ப வாழ்க்கையையும் நன்றாக சொல்லிக் கொடுக்கின்றது. குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டு தான் இந்த யோகத்தை பயிலுவதற்கு கிரியா பாபாஜி அவர்கள், லாகிரி மகேஸ்வர் அவர்கள் அவருடைய சீஷியன் மூலமாக இந்த உலகிற்கு வாழ்க்கை முறையை அவர் மூலமாக வாழ்ந்து காட்டச் சொல்லி அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் உலகியலை விட்டு ஓட தேவையில்லை. ஆன்மீகத்திற்கு ஆன்மீகத்திலேயே முழுமையாக இருக்க தேவையில்லை. உலகியலிலும் இருந்து ஆன்மீகத்திலும் இருந்து இந்த சிறிய தகவல்களை முறையான முறையில் நீங்கள் அதை பாவித்து அந்த முறையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும். அதுவும் இப்படியான ஒரு நிலையில் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு புதுவிதமான திருப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும். சாதகர்களே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். ரைட், இந்த வாழ்க்கைக்குள் வந்தோம், இனப்பெருக்கம் செய்தோம், பிள்ளைகளை எடுத்தோம், பிள்ளைகளை வளர்த்தோம், அவர்களையும் பெற்றோர்கள் ஆக்கினோம், பேரப்பிள்ளைகளை பார்த்தோம், இறுதியாக இறந்தோம். இது உலகியல். பொருளை தேடினோம், கடைசியாக ஒன்றையும் கொண்டு செல்வதில்லை. ஆகவே அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வந்த எங்களுக்கு இயற்கையின் அழிவு, இயற்கையின் செயல் எப்படி இருக்கும் என்பதை எங்களுடைய இந்த வாழ்க்கை காலத்தில், கலியுகத்தில், இந்த உடலில் எங்களுக்கு அனுபவிக்க கிடைத்தது. உலகியல் முறையில் அது கஷ்டமான விஷயம். ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது என்று கேட்டாலும் என்னுடைய கருத்துப்படி இது நடப்பது நல்ல விடயம். இப்படி நடந்ததால் தான் நாங்கள் சிந்திக்கிற தன்மையை கூட்டுகின்றோம். நாங்கள் யார் என்பதை நோக்குகின்றோம். நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்பதை பார்க்கின்றோம். இந்த துன்பத்திலிருந்து, இந்த துன்ப நிலை, இந்த உலகியல் துன்ப நிலையில் இருந்து நாங்கள் பலவற்றை படித்து கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கை பாடத்தை. இந்த இயற்கை நிலை எல்லோருக்கும், இந்த உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வந்திருக்காவிட்டால் இதை எங்களுக்கு படிப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏனென்றால் மற்றைய இயற்கை அழிவுகள் எல்லாம் அந்தந்த நாட்டில், ஒவ்வொரு நாடுகளில் மாத்திரம் நடக்குமே தவிர உலகம் முழுக்களும் நடக்காது. ஆகவே வசதியுள்ளவர்கள் அந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டில் போய் ஒரு 6 மாத காலமோ 5 மாத காலமோ விடுமுறையை கழித்து விட்டு இந்த பிரச்சனை முடிந்தவுடன் அந்த நாட்டிற்கு வருவார்கள். அந்த பூகம்பம் முடிந்ததால் பிறகும் இருக்கலாம், சுனாமி முடிந்த பிறகும் இருக்கலாம், எந்த இயற்கை நிகழ்வுகளால் வந்த சூறாவளி முடிந்த நாட்களாயும் இருக்கலாம். அவர்கள் அதில் பாதிக்கப்படாது தப்பித்து போய் வருவார்கள். அதே இடத்தில் இருப்பவர்களும் அந்த சிறிய காலத்தில் மாத்திரம் அந்த துன்பத்தை அனுபவித்து மீண்டும் பழைய நிலைக்கு சென்று எல்லாவற்றையும் மறந்து உலகியலில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த முறை வந்த இயற்கை அனர்த்தம் உலகம் முழுவதுமே வந்திருக்கின்றது. கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவர்களும் ஒரு இடத்திலும் போய் இருக்க வழி இல்லாமல் ஓடித் திரிகின்றார்கள். எங்கு போனாலும் கொரோனா, அந்த இடம் இல்லாத இடமே இல்லை. ஆகவே இது இயற்கையின் அடி. இந்த அடி கிடைத்தது கிரியா சாதகர்களாகிய நாங்கள், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஆன்மீக ரீதியில் எங்களை நாங்களே அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வலிய சந்தர்ப்பம். அதே நேரம் பாபாஜியின் கிரியா யோகா முறையில் அதற்குரிய பரிகாரத்தில் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி இந்த அனர்த்தத்தில் இருந்து மனம் பாதிக்காது, நீங்கள் ஆன்மா உடல் அல்ல என்ற நிலையை நீங்கள் முழுமையாக உணர்ந்து அறியாவிட்டாலும், அறிவு நிலையிலாவது அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக உணர்கின்றீர்கள் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆனால் இந்த நிலை கூட தொடர்ந்து நடக்கப் போகிற நிலை அல்ல. இது கூட இன்னும் ஒரு சில மாதங்களில் நிவர்த்தியாகி விடலாம். ஆனால் இந்த அனுபவத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் படிக்கும் பாடங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுகின்றபடி இந்த நிலையில், இந்த நாளில், இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது, இந்த உலகத்தில் இருப்பவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் எப்படி போகின்றது என்பதை சிறிது அலசி எங்களை நாங்களே துப்புரவு செய்து உண்மை நிலைக்கு அழைத்து சென்று எங்களால் செய்யக்கூடிய பயிற்சிகளை எங்களுடைய ஆன்மாக்கு இந்த காலகட்டத்தில் செய்ய பழகி அதை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உலகியலில் இருந்து கொண்டு அந்த நிலையை தொடர்ந்து இந்த கிரியா யோகம் என்று சொல்லப்படும் அற்புத கிரியா பாபாஜியின் யோகத்தில் எங்களுடைய இறுதி நாட்களையும் இந்த பிறப்பில் வாழ்ந்து எங்களுடைய அடுத்தடுத்த பிறப்புகளில் நாங்கள் மேலும் யோகத்தில் செல்ல வேண்டும் என்று பாபாஜியிடம் அதை நாங்கள் விண்ணப்பமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கை ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்வதற்கு நாங்கள் முயல வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்கள் நேரத்திற்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓகே பாபாஜி.